ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் தேவார சிறப்பு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறைச்சொம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே, நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே, நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே.
கண்ணி வர
கடையாயனுமான் சரண்ணி எனுமான் விடையாயனுமான் வெறுவா விழுமான் மடையார் குவளை மலரும் மருகள் உடைய டகுமோ இவளுள் மெலிவே கடையாயனும் ஆண் சரணியனும் ஆண் விடையாயனும் ஆண் வெறுவாழும் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உண்மெனிவே சிந்தாயனுமால் சிவனே எனுமால் சிந்தாயனுமால் சிவனே எனுமால் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் எனும் ஆள் சிவனே எனும் ஆள் முந்தாயனும் ஆள் முதல்வாயனும் ஆள் கொண்டார் குவளை குலவும் மருகள் எந்தாய் தகுமோ இவழியே தரவே உடையாய் தகுமோ இவள் உள்மெனிவே எந்தாய் தகுமோ இவழியே தரவே அறையார் கடலும் அடல் மாயரவும் பிறையா தடையும் உடையாய் பெரிய பரிய பெரிய மறையார் மருகள் மகிழ்வாய் இவளை இறையார் வளை குன்று எடில் வவ்வினையே ஒளி நீர் தடையிற்க வந்தாய் உலகம் பழி நீர் விரிவாய் பழியில் புகழாய் மணிநீர் மல்கள் மகிழ்வாய் வளை வெளிநீர் மயனாக்கும் வேண்டினையே
திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறையில் இருந்த சில பதிகங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். இப்பொழுது இரண்டாம் திருமுறையில் இருந்து சில பதிகங்களை, அதாவது இரண்டாவது திருமுறையில 126 பதிகங்கள் இருக்கிறது, அதாவது 1260 பாடல்கள். முதல் திருமுறையிலையும் அப்படியே 122 பதிகங்கள். அப்ப ஒரு ஒவ்வொரு திருமுறைக்கு 1000 பதிக பாடல்களாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்ட, ஒரு சேர இருந்தால் அது எடுத்துக்கிட்டு போகவோ அல்லது பார்க்கவோ முடியாது இல்லையா? ஆமா, மனிதன் பூரா ஒரே இனமாக இருந்தா இருக்கப்படாதுன்னு சொல்லிதான் செட்டியார் முதலியார் பிராமணன் ஐயங்கார பறையன் பாப்பான்னு இல்ல திருப்பி வச்சான். அந்த ஒரு கும்பலை காட்டுவதற்கு இல்லையா, அதுல ஒஸ்தியும் இல்ல மட்டமும் இல்ல. பெரிய புராணத்துல ஒஸ்தியும் இல்ல மட்டமும் இல்லாம தான் பறையனும் உண்டு, பாப்பானும் உண்டு, அரசனும் உண்டு, ஆண்டியும் உண்டு, ஏழையும் உண்டு, பணக்காரனும் உண்டு. சைவர்கள் அந்த மாதிரி பார்க்க கூடாது என்பதுதான் பெரிய புராணத்தினுடைய நோக்கம் என்று நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறதான சொல்ல முடியும் இல்லையா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க உங்களுடைய கருத்தை சொல்ல முடியும் இல்லையா? ஆமா, அதனாலதான் திருத்தொண்ட தொகையில இனம் பாராட்டாமல், பொருள் பாராட்டாமல், பதவி பாராட்டாமல் வரிசையா அவர் சொல்லிட்டே போயிட்டார். ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்த எடுப்புலயே என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, திருநீல கண்டத்து குயமனார்க்கடியேன் அப்படின்னு தான் சொல்றார். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய நினைவுக்கு வந்தது எடுத்த உடனே திருநீலகண்டத்து குயவனார் தான். ஆமா, திருஞான சம்பந்தர் கூட வரல. அதனால திருஞான சம்பந்தர் குறைஞ்சு விட்டார் என்று நாம எண்ணுவதற்கு இல்லை இல்லையா? திருத்தொண்ட தொகையில எடுத்த உடனே தில்லைவாழ் அந்தனர்தும் அடியார்க்கும் அடியன் என்ற சொல் திருவாரூர் சிவன் சொன்னது இல்லையா? அது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அடுத்தது சுந்தரர் சொல்லும் போது திருநீலகண்டத்து குயவனார். ஏன் குயவனார்னு சொன்னார் அப்படின்னு கேட்டா, ஜாதியை ஏன் குறிப்பிடணும் அப்படின்னு கேட்டா, திருநீலகண்டம் என்ற பெயரோடு ரெண்டு பேர் வருகிறார்கள், அதனாலதான் திருநீலகண்டத்து குயவனார் என்றும் திருநீலகண்டத்து பாணனார் என்றும் அந்த திருநீலகண்டர் கடைசியில வர்றார். முதல்ல வர்றது ஒரு திருநீலகண்டர், அது குயவனார். கடைசியில வர்ற திருநீலகண்டத்து பாணனார், அவர் பாணர், பாடுகிறவர். அதனால இதை குறிப்பிட வேண்டிதான் சுவாமி சுந்தரமுத்தாமிகள் திருநீலகண்டத்து குயவனார் என்று சொல்லிவிட்டார் என்று பெரியவர்களுடைய கருத்து. இது நான் சொல்லல, பெரியவர்களுடைய கருத்து இது. அந்த மாதிரி ஒரு குறிப்பு இருக்கணும். அதனாலதான் என்ன பண்ணாங்க, ஆயிரம் ஆயிரம் பாடலா வச்சு இது ஒரு ஒன்னாம் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை என்று நம்பியாண்டார் சுவாமிகளே வகுத்து வச்சு விட்டார் அப்படி. ஆமா, நமக்கு அந்த வேலையே இல்ல, எது வரைக்கும் ஒன்னா வச்சுக்கலாம், எது வரைக்கும் ரெண்டா வச்சுக்கலாம்னு நாம கட்டப்பட வேண்டிய வேலையை ராஜராஜ சோழனோ அல்லது நம்பியாண்டார் நம்பியோ செய்யவில்லை, அவர்கள் செய்து வைத்து விட்டார்கள். ஆமா, நமக்கு கஷ்டமே கிடையாது. நமது முன்னோர்கள் நமது நூல்களை அப்படி வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று நாம மகிழ்ச்சி கொள்ளணும், சந்தோஷப்படணும் இல்லையா? ஆமா. ஆக இப்ப இரண்டாம் திருமுறையில் இருந்து சில பதிகங்களை நான் உங்களுக்கு நினைவூட்ட இருக்கிறேன், நினைவூட்டத்தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லிவிடுவேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள், நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். ஏன்னா என்ன விட கேட்கிறவர்கள் தான் மிகப்பெரிய அறிவாளிகள் என்னுடைய திண்ணம், என்னுடைய எண்ணம் நிச்சயமாக. ஆக இப்ப இரண்டாம் திருமுறையிலிருந்து ஒரு சில பதிகங்களை எனக்கு தெரிந்ததை, ஆமா எனக்கு பிடித்ததை நான் சொல்லுகிறேன். இப்போ நான் சடையா எனுமால் ஒன்று ஒரு திருப்பதியும் பாடி காட்டினேன். இந்த வரலாறு உங்களுக்கு நான் முன்ன ஒரு தடவை சொல்லி இருப்பேன். நான் ஏன் இப்ப இரண்டாவது தடவையா நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த திருமுறை வரிசையில நான் சொல்ல வேண்டி வருகிறது. மாப்பிள்ளை வீட்டிலையும் சாப்பிட்டோம், அந்தாண்ட பொண்ணு வீட்டுக்கு போனோம், அங்கேயும் இருந்து வச்சாங்க, அதையும் சாப்பிட்டோம், என்ன தப்பு இல்லையா? அவ்வளவுதான், அந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நான் பாடிய பதிகத்துக்கு ஒரு வரலாறு தெய்வ சேக்கிடாறு பெருமான் தான் எழுதி வச்சிருக்காரு. தெய்வ சேக்கிடாறு பெருமான் தேவாரத்துக்கு எழுதி வைக்கலன்னா நிச்சயமாக நமக்கு இந்த வரலாறு தெரிந்தே போயிருக்காது. சேக்கிடாறு பெருமான் தனக்கு இருந்த தெய்வீக நிலையையும் வைத்துக் கொண்டு அவர் மந்திரியா இருந்ததுனால கல்வெட்டு அது சரித்திரம் தேவாரம் இதெல்லாம் நுணுக்க படிச்சு பார்த்து அதுல ஒரு தவறும் வராம எழுதி வச்சுட்டார் இல்லையா? பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து இன்னைக்கு இருபத்தி இரண்டாவது நூற்றாண்டு வரலையும் நிச்சயமாக அதுல தவறு எவனும் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு அவர் செய்து வச்சிருக்கிறார் இல்லையா? அதனால்தான் தெய்வ புலவர் செய்த சேக்கிடார் பெருமான் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிறார் என்பதை நாம் எண்ணிக்கொள்ளணும். திருஞான சம்பந்தர் நமது நால்வர் பெருமக்கள் நடந்து நடந்து திருஞான சம்பந்தர் பல்லக்கில் போனார். பாக்கி பேரெல்லாம் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசல் நடந்து 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 நடந்துதான் ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கும் போய் அவர்கள் தரிசனம் பண்ணி இருக்கிறார்கள் அல்லவா? ஆமா. அப்படி திருஞான சம்பந்தருக்கு மாத்திரம் சிவன் என்ன பண்ணினா ஒரு பல்லக்க கொடுத்து அதுல ஏறிட்டு பாப்பான்ட்டான். என்னமா அந்த பெருமானுக்கு மாத்திரம் அப்படி ஒரு அருள் இல்லையா? யாருக்கும் கிடைக்காத அம்மையுடைய திருமுறைப்பால் கிடைச்சது அவருக்கு. கிடைக்குமா? கிடைக்காது. வயசுல சின்னவர், அருள்ல பெரியவர் நிச்சயமாக. அதனாலதான் நம்பி ஆண்டார் நம்பி அவரை தலையில தூக்கி வச்சார். அந்த தலைமை பதவியில அவரை கீழே இறக்கவே முடியல, நம்மளால முடியாது, நிச்சயமா முடியாது. ஆமா, அந்த அளவுக்கு பெரியவர் திருஞான சம்பந்தர். ஆக திருஞான சம்பந்தர் திருமருகல் என்று ஒரு கஷேத்திரம் தஞ்சாவூர் ஜில்லாவில நன்னிலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கிழக்கே நாகப்பட்டினம் போற வழியில போனா அந்த ஊருக்கு போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். எப்பவோ போனது எனக்கு நினைவில் இல்ல. பெரும்பகுதி தேவாரம் பாடல் பெற்ற கஷேத்திரம் தான் நான் போயிருக்கிறேன். எந்தெந்த கஷேத்திரத்துக்கு போனேங்கிறது மாத்திரம் என்னால நினைவுல கொள்ள முடியல. அந்த திருமருகல்ல போய் இரவு தங்கியிருந்தார். தங்கியிருந்து விட்டு விடிய காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு தரிசனத்துக்கு போலாம்னு போயிருக்கார். அப்பெல்லாம் நம்ம நாட்டுல விடிய காலம் இந்த கோயிலை திறந்துருவான் போல இருக்கு. இப்போ நம்ம நாட்டுல கோயில்ல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விட்டு விட்டு அப்புறம் 8 மணிக்கு வந்து கோயிலை திறக்கிறாங்க. ஆனா கேரளாவில் பார்த்தா 4 மணிக்கே கோயில் திறந்துடுறான். கேரளாவில் இருக்கிற கோயில் எல்லாம் இந்த மாதிரி சட்டம் போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள போக முடியாது. குப்பாயம் போட்டு கோயிலுக்கு போவோமோ அப்படின்னு சொன்னோம். குப்பாயம்னா சட்டை. குப்பாயங்கிற சொல் திருவாசகத்தில் வருகிறது. ஆக கோயில்ல சட்டை போட்டுட்டு உள்ள விட மாட்டான் என்பதையும் நாம எண்ணிக்கொள்ளும். ஆக விடிய கால வேளையில திருஞான சம்பந்தர் அதற்குள்ள தன்னுடைய கடமையெல்லாம் முடித்துக் கொண்டு விடிய கால ஒரு 5 மணி அல்லது 4 மணின்னு வைத்துக் கொள்ளுங்க கோயிலுக்கு போயிருக்காரு. அப்பெல்லாம் எலக்ட்ரேட்டே கிடையாது, எனக்கு தெரிஞ்சே கிடையாது, எனக்கு தெரிஞ்சே கிடையாது. ஆமா, இப்பதான் வந்தது அது இல்லையா? ஆமா, இப்ப அது இல்லாம நம்ம இருக்க முடியாது இல்லையா? ஆமா. அகல் விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு கூட சந்தேகம்தான், அகல் விளக்குகள் தான் இருந்திருக்கும். அப்படி கோயில் வாசப்படிக்கு போறார். போன போது ஒரு இருட்டுல இருந்து ஒரு பெண் அழுகுறா. எப்படி அழுதாள் அவள் அப்படின்னு கேட்டா, சடையாய் சடையாய் சிவனே சிவனேன்னு அழுதுருக்கா. அழுகிற பெண்ணு சாதாரணமா நம்ம அழுகிற பெண்ணெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். சடையாய்னா அழுகுறாளா? சிவனேன்னு அழுகுறா? ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு தான் கத்துவாளே தவிர சிவனே சிவனேன்னு அழுதுருக்க மாட்டா. ஆனா அந்த பெண் அப்படி அழுதா. திருஞான சம்பந்தர் கேட்டார், என்னடா ஒரு பெண்ணு விடிய கால வேளையில 4 மணிக்கு ஏன் அழணும்? இவருக்கு என்ன வேலை? கோயில் போய் சம்போ சங்கரான்னு பாடிபிட்டு போலாம்ல. கோயில பாடத்தானே போனார் இவரு. இவருக்கு என்ன இந்த வேலை நினைக்கிறார்? ஒருத்தர் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார் சுவாமி. ஆமா, அதோடு இல்லாம அந்த பொண்ணு சிவனே சிவனேன்னு அழுகுறாடா. ஏய், அந்த பெண்ண கூப்பிடு. ஏன் அழறாவ? கூப்பிடு அப்படின் பெண்ணு. இவாமா இவாமா அப்படின்னு கூப்பிட்டார். ஒரு இளம் பெண்ணு கல்யாணம் ஆகாதவ வந்தா. திருஞான சம்பந்தர் கேட்டாரு, ஏமா அழுவுற, நீ யாருமா அப்படின்னு கேட்டார். அவ நீண்டதோர் வரலாறு சொன்ன. அந்த வரலாறு தெய்வ சேக்கிடார் பெருமான் நமக்கு எழுதி வச்சிருக்க. ஏன் இந்த வரலாறு எழுதணும் அப்படி கேட்டா, வரலாறு எழுதுறேன்னு சொன்னா இந்த தேவாரத்தினுடைய பெருமை தெரியாது நிச்சயமா இல்லையா? ஆமா. இப்ப நான் படிக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் காசு கஷ்டம். எனக்கு ஒரு ஏன் கூட விளையாண்டுகிட்டு இருந்தவன் டிரைவரா போயிட்டான். நான் தேவாரம் படிக்க போயிட்டேன். நான் தேவாரம் படிக்கும்போது எனக்கு கையில காசு கிடையாது. 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு சூழ்நிலை. காலையில இருந்து பட்டினியா இருப்பேன், மத்தியானம் ஒரு மணிக்கு தான் எனக்கு சாப்பாடு. ஒரு நாள் அந்த டிரைவரை நான் சந்திச்சேன், அவன் பேர் வெங்கட்ராஜு. அவன் கேட்டா, ஏண்டா சாமிநாதா வேலையை விட்டுட்டு தேவாரம்படிய போறியே, எப்படி இருக்கேன்னு கேட்டான். நான் சொன்னேன், வேலையை விட்டுட்டு வந்தேன், இப்ப சாப்பிடுறது கூட காசு இல்லடா, இந்த காலையிலிருந்து பட்டினியா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னா, மடியிலிருந்து திறந்து 16 அணா, அப்பதான் ரூபாய்க்கு 16 அணா இல்லையா? ஆமா, ஒரு அணாவுக்கு 12 தம்பிடி, 16 அணா வெள்ளக்காரங்காலத்த இருந்தது. நான் சொல்றது நாடு சுதந்திரம் பெறாத காலம், 1943 அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணா, 16 அணாவை எடுத்து என் கையில கொடுத்தான். ஏண்டா பட்டினியா கிடக்குற? அப்பெல்லாம் காலனாவுக்கு என்னுடைய கையகலம் கிடைக்கும் ஒரு இட்லி, காலனாவுக்கு 2 இட்லி சாப்பிட்டா போதும். அவன் 16 அணா கொடுத்தான். கொடுத்துட்டு நீ பட்டினியா கிடக்காத, சாப்பிட்டு படி, இந்த பணம் போறலன்னா அப்புறமா கேளு தரேன்னா. அவன் என்னைக்கு கொடுத்தானோ அன்னையில இருந்து என் வறுமை போயிடுது. அவன் கையில 16 அணா வாங்கின பாருங்க, அன்னைக்கே என் வறுமை தொலைஞ்சுது. அன்னையில இருந்து நான் பட்டியா கிடக்கல, காலையில டிபன் சாப்பிட்டேன் அவன் கையில இருந்து. அதுக்கப்புறமா எத்தனையோ 1 ரூபாய் நான் சம்பாரிச்சு விட்டேன். அந்த 1 ரூபாய் ஆகுமா? அந்த 1 ரூபாய் ஆகுமா? ஆகாது. அவன் செத்தும் போயிட்டான், அவன் இல்ல. அந்த 1 ரூபாய் நான் கொடுக்கப்படாமலே போயிடு. இந்த வரலாறு சொன்னாதான் அந்த 1 ரூபாய்க்கு உள்ள மதிப்பு நிச்சயமாக தெரியும் இல்லையா? அது போல இந்த வரலாறு சொன்னாதான் நிச்சயமா அந்த பதிகத்தினுடைய கௌரவம் நமக்கு தெரியும். அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு ஊர் காவிரி புப்பாட்டினோம், என் கூட பிறந்தவ, நாங்க 7 பேரு அக்கா தங்கச்சி பிறந்தோம், இதோ செத்து கிடக்கிறாரு அப்படின்னு காட்டினான். அந்த இருட்டில் பார்த்தா அவன் செத்து கிடக்கிறான். இவன் வந்து என்னுடைய தாய் மாமன், இவனுக்கு ஊர் மதுரை, என்னுடைய மூத்த அக்கால இவருக்கு தர்றேன்னு சொல்லி எங்க அப்பா சொன்னார், கொடுக்கல, யாருக்கும் கொடுத்துட்டார். இந்த மாமா ஏமாந்து போயிட்டார். 2வது பொண்ணை கொடுக்கறேன்னு சொன்னார், அதுவும் கொடுக்கல. 3 போச்சு, 4 போச்சு, 5 போச்சு, 6 போச்சு. இந்த மாமா பேசாம இருந்தார். வேற ஒருத்தன்னா என்ன பண்ணிருப்பான், காவிரி பூம்பட்டம் வந்து பிச்சு எடுத்திருப்பான் இல்லையா? பொறுமையோடு இருந்தான், நானும் பொறுமையோடு இருந்தேன். நான் 7வது, நான் மதுரை மாமாவைத்தான் கட்டிக்குவேன், வேற ஒருத்தனை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்பா பார்த்தார், ஓ நம்ம ஜம்பம் பலிக்காது இவள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமாவை கூப்பிட்டு விட்டு, அப்பா அப்பா, இந்த கடைசி பொண்ணு உன்னையதான் கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லிவிட்ட, அதனால நீ அழைச்சிக்கிட்டு போய் உங்க ஊர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணம் நடந்த காலம். ஆமா, இப்ப பொண்ணு விட்ட சுரண்டற காலம். ஆக என்ன பண்ணா, அது இலக்கணத்துல உடன் போக்கு என்று வருகிறது. அதுல தவறு ஏதும் நடந்து விடாது. ஆமா, இந்த பொண்ணும் தவறு இல்லாமல் நடந்தாள் என்று தேவாரமும் சொல்லுகிறது. நான் அந்த பாட்டை உங்களுக்கு சொல்றேன் பின்னால. சரி, இனி அழைச்சுக்கிட்டு என்ன பண்ணா, நடந்து காவிரி பூம்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு அப்படி குறுக்கு வழியா திருமருகல் வழியா திருவாரூர் போய், திருத்துறைப்பூண்டி போய், காரைக்குடி போய், மதுரைக்கு போகணும். அதுதான் வழி இல்லையா? ஆமா, அந்த வழியில தான் திருஞான சம்பந்தரும் போனார் என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். வேதாரண்யத்திலிருந்து காரைக்குடி போய் தான் அவர் மதுரைக்கு போனார் என்பது பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது.